ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
பார்வையின மாக்களை பற்றி அவர்களை ஆன்மாக்களுடைய தீமையான குணங்களை நீக்கி உண்மையான ஞானத்தை கொடுத்து பற்றுவதற்காக. அழகான் சொல்வார், பற்றுவதற்காக. நாம பற்ற விட்டா அவன் பற்றுவா சார், நாம பற்ற விட்டா அவன் பற்றுக பற்றுகன் பற்றத்தான் பற்றினை. அப்ப பற்றுக பற்றினை பற்றத்தான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு. பற்ற விட்டோம்னா இறைவன் நம்மை பற்றிக்குவான். அதனால நீங்க சொல்றார், பற்றி பிடித்தற்காக போர்வை என மானுட சட்டை. போர்வைனா மானுட சட்டை. போர்வை காணார் புவி. போர்வையை ஞானம் பெறாதவர்கள் உணர மாட்டார்கள். அப்ப ஞானம் பெறுகிற சூழல் வருகிற பொழுதுதான் நாம் ஆச்சாரியனை உணர முடியும். அதாவது ஊரெல்லாம் பொண்ணு தேடிட்டு இருப்போம் சார், கடைசியில எதிர் வீட்டு பொண்ணு மருமகள் வருவாளா இல்லையா, அப்ப இவ்வளவு நாளா என்ன பண்ணணும், அப்ப இவ்வளவு நாள சுத்த வச்சது இறைவன், எப்ப காட்டணுமோ அப்பத்தான் காட்டும், அப்பதான் அந்த மருமகளை நமக்கு காட்டான். அப்ப மருமகளை பேசுங்க, ஊரெல்லாம் அலைஞ்சங்க, கடைசியில அடுத்த தெருவில் இருக்கிற பொண்ணு தாங்க மருமகளை சொல்ற மாதிரி, அதுதான் உண்மை. அப்ப அதற்குரிய காணார் புவி மக்கள் அந்த நேரம் வந்தால் அதற்குரிய ஆச்சாரியனை காண்பார்களே தவிர, காணார் சத்தினிபாதமாக இருக்கிற மலபரிபாகம் நீக்கம் இல்லாமல் இறையனுடைய அருளைக்குரிய ஆச்சாரியனை நாம் அடையாளம் காண முடியாது. ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், இப்பொழுது நமக்கு அனைவருக்கும் சத்தினிபாதம் நிகழ்கிற காலம், இதை வீணாக்கிவிடக் கூடாது. இந்த 10 நாட்கள் மட்டும்தான் சித்தாந்தத்தை உணர்ந்தோம் என்பது அல்ல. வாய்ப்பு கிடைக்கிற வாழ்க்கையெல்லாம் திருமுறைகளை படித்து சித்தாந்த சாஸ்திரங்களை ஆச்சாரியர் யாரேனும் கிடைத்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் போய் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். 10 நாள் முடிஞ்சது, சரி சாப்பாடு சாப்பிட்டாச்சு, அரை கிலோ கூடியாச்சு அப்படின்னு போயிடப்படாது. அதுக்கு பிறகு நாம் நம்மை உணர்த்தி கொண்டு இறைவனுடைய திருவுருளை பெற நாளும் நீங்கள் பயில வேண்டும். ஏதோ நீ குத்த புத்தகத்தை வாங்கினா அப்படின்னு கொண்டு போய் எங்க வச்சோம், அது வாங்கினே எங்க வச்சோம் தெரியல, தேடித்தரேன்னு சொல்லப்படாது. நாள்தோறும் இதுதான் நமக்கு தெய்வம். ஞானாசிரியராக இருக்கிற இந்த நூல்கள் தான் நமக்கு தெய்வம். இனிமே அந்த நூல்களைத்தான் வைத்து நாம் நம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும். அதுதான் இவ்வளவு நம்ம சொல்றது. அடுத்து 6வது பாட்டு, போர்வை என காணார். போர்வை மானுட சட்டை என்பதை உணராதர்கள் புவி. புவி என்றால் புவி மக்கள். 6வது பாட்டு, எமக்கு எவன், எவனுக்கு எவை தெரியும், அவ தமக்கு அவனை வேண்டத்தவி. நாம யாருக்கு என்ன தெரியுமோ அதுக்குத்தானே அவனை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுவோம். நம்ம வீடு கட்டணும் சொன்னா வீடு கட்டுறதுக்குரிய கொத்தனாரையோ இன்ஜினியரையோத்தான் தெரிஞ்சவன் நினைச்சிட்டு அவன்கிட்ட போன. அப்ப வீடு கட்டுறதுக்கு நாம போய் மளிகை கடைக்காரன தேடப்படாது. அப்ப வீடு கட்டுறவனுக்கு, வீடு கட்ட நினைக்கிறவனுக்கு வீடு கட்ட தெரிஞ்சவன் எவனோ, எவனுக்கு எவை தெரியும், இந்த ஞானம் யாருக்கு தெரியும். ஞானம் தெரியும் சும்மா வீட்டுல ஞான செல்வன் பேர் வச்சவனுக்கெல்லாம் ஞானம் தெரியுமா, இல்ல தெருவில் போனவனுக்கு ஞானம் தெரியும், ஐயா எனக்கு கொஞ்சம் ஞானம் தருங்கள் என்றார். நேத்தோடு இவர் நல்லா தானே இருந்தாரு. ஒருத்தர் போய் ஞானம் தரணும்னு யாராவது கேட்டவங்க, ஞானம் பெறப்போகிறேன் அப்படின்னு வீட்டு விட்டு புறப்பட்டா கூட வீட்டுக்காரி என்ன நினைப்பா, நேத்து வரை நல்லா தானே இருந்தாரு. எமக்கு எவனுக்கு எது தெரியும், அவை தெரியும் அவ, அதை தெரிந்தவரிடத்தில் தான் அவ்வ அதனை தமக்கு அவரை வேண்ட. தவிர்க்க முடியுமா, ஞானாசிரியரிடத்திலே ஞானம் பெற நான் வேண்டுவதை தவிர்க்க முடியுமா, ஏனென்றால் அவனுக்குத்தான் ஞானத்தை தர தெரியும். சாதாரண இடத்திலே இருக்கிற மனிதனுக்கு தெரியாது, அவனுக்குத்தான் தெரியும். அப்ப மெய்கண்டாராக இருக்கின்ற வழியிலே வந்த ஞானாசிரியர்களை தேடி நாம் ஞானத்தை தருகின்ற புத்தகங்களுக்குரிய நூல்களுக்குரிய அந்த உரையை கேட்கின்ற பொழுதுதான் நாம் இறைவனுடைய திருவருளை அடைய முடியும். எவனுக்கு எவை தெரியும், அவை தெரியும் அவ்வ தமக்கு, அந்த தெரிந்திருந்த ஞானத்தை தருகின்ற அவருக்கு, அவனை வேண்ட தவிர்க்க முடியுமோ, தவிர்க்க வேண்ட தவிர்த்தல் இயலுமோ, தவிர்த்தல் செய்யணுமா, தேடி போக வேண்டும். அதான் 10 நாள் இதை படித்த பிறகு எங்கெங்கு சித்தாந்தத்தினுடைய சொற்பொழிவு நடக்கிறதோ சித்தாந்த ஆசிரியர்கள் இருக்கார்களோ, சித்தாந்தம் தெரிந்தவர்கள் இருக்கார்களோ, அவர்களை நாடிச் சென்று நீங்கள் கேட்க வேண்டும். வேண்ட தவிர்க்க வேண்டுமா தவிர்க்க கூடாதுங்கிறார். வேண்ட தவிர கேள்வி, வேண்ட தவிர தவிர்ப்பது வேண்டுமா? யாருக்கு எது தெரியும் என்று தெரிந்து அதனிடத்தில் ஞானத்தை பெறுவதை தவிர்க்க வேண்டுமா? இதன் பாட்டுக்கு பொருள், எவனுக்கு எவை தெரியும் அவனுக்கு அது தெரிந்து அவர் தக்கவனை தேடி கேட்பதை தவிர்க்க வேண்டுமா? அதான் பொருள், தவிர்க்க வேண்டுமா தவிர்க்க வேண்டாம். நாம எப்பொழுதுமே பசிக்குதான் கேட்டுதானே சோறு போட்டிருக்கோம். என்னங்க பசிக்குதான் சோறு சாப்பாடு எடுத்து வைக்கணுமான்னு கேக்குறமா இல்லையா? அது என்ன கேக்குற தப்பா? ஆனா தப்புனோட சில நேரத்தில் வந்துடும். எங்க மாமா அவர்தான் வந்தாராம் எங்க வீட்டுக்கு. எங்க தாயார் சொல்லுவாங்க, என்ன தம்பி சாப்பிட்டு போறீங்களான்னு கேட்டாலாம். அவர் சண்டை போட்டுட்டு இனி உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு போயிட்டாரு. சாப்பிட்டு போறியான்னு எப்படி கேக்குறது? சாப்பிடுன்னு நீ சொல்லணும். சாப்பிட்டு போறேன், உன் வீட்டுக்கு சாப்பாடுக்கா வந்தேன், சாப்பிடுறியான்னு கேக்குற. ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பேசலையா? எப்படி நீ கேட்கலாம்? எங்க அக்கா அவரு, எங்க அக்கா அப்படி கேட்டா. அதனால எங்க மாமா வந்து எங்களை எங்க அம்மா சொல்றாரு, ஏ அவங்க பேச்சு கொடுக்க, அவன் பேச்ச மட்டும் கேளுங்க, நம்ம பேச்சு கொட்டா. அவர் தமிழ் படிச்சவர், அதனால அவர் ஏதாவது தக்கமா பேசுவான், பேச ஆரம். அப்ப யாரிடத்திலே நாம் கேட்டு நிச்சயம் கேட்டுத்தான், எமக்கு எவன் எவனுக்கு எவை தெரியும் அவ தமக்கு அவனை வேண்ட தவிர்த்தலா, தவிர்க்க வேண்டுமா? வேண்டாம். நாடி சென்று கற்க வேண்டும். ஏனென்றால் ஏன் நாடி சென்று கற்க வேண்டும்? ஒரு பாம்பு தீண்டிருச்சுன்னு வச்சுங்க, அந்த பாம்பை மறுபடியும் படத்துல வேணா வரலாம், கணவனை கண் கண்ட தெய்வத்துல வருதா இல்லையா அப்படின்னு ஒரு படம் நம்ம காலத்துல ஃபேமஸா இல்லையா? அது வந்து பாம்பே கடிச்சு பாம்பு ரத்தத்தை அது உறிஞ்சிட்டு போற மாதிரி காட்டுவான். அப்ப விஷத்தை தீண்டிய பாம்பை வந்து மறுபடியும், அல்லது பாம்புக்கு பகையான கீரி வந்து கடித்த இடத்தில் புரண்டாலும் விஷம் இறங்காது. விஷத்தை இறக்குவதற்கு எவனுக்கு ஒரு மந்திரம் தெரிகிறதோ அந்த மந்திரத்தை உச்சரிக்கிற பொழுதுதான் அந்த விஷம் நீங்கும். அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற விஷமாக இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் ஆயி என்று சொல்லக்கூடிய அந்த குற்றங்களை நீக்கு, குற்றங்களை நீக்குவதற்கு நாம தானே இந்த குற்றத்தை வச்சிருக்கோம், நாம தானே கடிச்சோம், நம்ம உடம்புல நாம தான் உயிர், நம்ம தானே வினையை கடிச்சோம், நாம வினையை அனுபவிக்கிறோம். அப்ப நாமே வினையை தீர்க்க முடியாது. வினையை தீர்க்க வேண்டுமானால் இறைவன் தான் தீர்க்க முடியும். ஏனென்றால் வினையை ஏற்படுத்தி வினையை செய்து கொண்டிருக்கோம். நாம ஒரு பாவத்தை செஞ்சோம் சார், அந்த பாவத்தை தீர்க்கறதுக்கு நீங்க உடனே இப்ப இன்னைக்கு அடுத்த முடிச்சா 1000 ரூபாய் எடுத்தாச்சு, கள்ளப்பணம் எடுத்துட்டோம், எல்லாம் வச்சிடும், அதுக்காக உடனே எல்லா கும்பாபிஷேகம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதுதான் கும்பாபிஷம் போறான். எவ்வளவு செருப்பு வாங்கின கதைக்கு பதிலா இப்ப கும்பாபிஷேகம், எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம், ஏண்டா எல்லா கோயிலும் கும்பாபிஷேகம், பாவத்தை தீக்கணும். அதனால அந்த ஆட்சி முடியறப்புல எல்லா கும்பாபிஷேகம் நடத்துட்டான், ராமேஸ்வரத்துல இந்த முழுக்க முடியல நடத்துட்டான், ஏன் பாவத்தெல்லாம் தீக்கணும் முடியாது. அப்ப பாவத்தை நீக்குவதற்காக நாம் ஒரு நன்மையை செய்தால் பாவம் தீர்ந்து விடுமா? தீராது. அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனுடைய மந்திர சொற்கள் நம்முடைய பாவத்தை தீர்க்கும். அதான் அந்த பாட்டினுடைய பொருள். நகுலம் என்றால் கீரி என்பது பொருள், விடம் என்றால் தெரியும் விஷம். விடம் நகுலம் ஏவினும், நகுலம் கீரி, விஷத்தை கடித்தவன் உடலில், விஷம் பட்டவனுடைய உடம்பில் நகுலமாக இருக்கின்ற கீரி புரண்டாலும் மெய்ப்பாவகனில் மீளும். பாவகமாக தன்னை கீரியாக பாவித்துக் கொண்டு, மெய்ப்பாவகம் தம்முடைய உடம்பை பாவகமாக கீரியாக பாவித்துக் கொண்டு ஒருவன் சொல்லுகிற மந்திரத்தால் மீளும் விஷம் மீளும். முதல் வரிக்கு அதான் பொருள். விடம் நகுலம் மேவினும், நகுலம் என்ற கீரி விடத்தை உடைய உடம்பில் புரண்டாலும், மேவினும் புரண்டாலும் பாவகன் தன்னுடைய மெய்யை கீரியாக பாவித்துக் கொண்டு அந்த மந்திரத்தை சொல்பவன் அந்த மந்திரத்தால் மீளும். கடனில் இருள் போவது இவன் கண், எனவே அந்த முறைப்படி கடன். அதுபோல இருள் போவது இவன் கண், இருள் அறியாமை போவது நீங்குவது இவன் ஆன்மா, இவன் கண். ஆன்மாவின் கண் இருக்கக்கூடிய அறியாமை இறைவனால் தான் தீரும், இறைவனுடைய நாமத்தால் தான் தீருமே தவிர அந்த கடித்த வினையினால் நம்மால் தீர்க்க முடியாது. வினையை தந்ததுனால் வினையை, வினைக்கு பகைதான், பாம்புக்கு பகைதான் உங்களுக்கு கீரி. அப்ப பகையினால கீரி போயிடுமா? அப்படின்னா போகாது. அப்ப நாம் செய்யக்கூடிய பாவம் நம்முடைய பகையாக இருக்கக்கூடிய நன்மையால், பாவத்துக்கு பகை எது? புண்ணியம் தானே, புண்ணியத்தால் போகாது. அந்த பாட்டு கதை பொருள், நகுலம் என்பது பாம்புக்கு பகை, கீரி என்பது பாம்புக்கு பகை. அந்த கீரியே வந்து புரண்டாலும் விஷம் தீராது. இதான் முதல் வரி. அப்ப பகையே வந்து, அதுக்குரிய பகையே வந்து புரண்டாலும் தீராதுன்னா, நாம செஞ்சிருக்கிற பாவத்துக்கு பகை எது? புண்ணியம். நீ புண்ணியம் செய்ததினாலே உன்னை பாவம் போய்விடும் என்று நினைக்காதே. உன்னை பாவம் செய்தவனாக இருப்பதை மாற்றி இறைவனுடைய திருவருளை பெற்றிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இறைவரையே நினைத்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய பாவம் தீரும். எவ்வளவு அழகு பாரு. அதனாலதான் சொல்றாரு, விடநகுல மேவினுமே பாவகனின் மேலும் கடன். கடன்னா முறைமை. இருள் போவது, இருள் அறியாமை போவது, நீங்குவது. இவன் ஆன்மா, ஆன்மாவின் கண், ஆன்மாவினிடத்தில் இறைவனுடைய திருவருளினாலேதான் கடன். அதுபோல இருள் போவது. இருள் எப்படி போகும்? இறைவனுடைய திருவருளாக இருக்கின்ற பேரொளியால் போகும். ஏன்னா உடம்புல இருக்கிற பேரொளி இருக்கு, இருள் இருக்கா இல்லையா? அப்ப அந்த இருள் போகும்னா அந்த பேரொளியாலதான் போகணுமே தவிர, அது ரெண்டையும் வச்சிருக்கிற உடம்பாலேயோ உயிராலேயோ போகாது. அப்ப இறைவனுடைய திருவருளை நாடி நாம் நாள்தோறும் வணங்க வேண்டும். திரும்ப திரும்ப திருவருப்பை சொல்வது அதுதான், இறைவன் தான் உன்னை ஆட்டு வைக்கிறான், இறைவனை நீ நம்பு, கடவுளை நம்பு. சொல்றமா இல்லையா? அதுக்காக சொல்லப்பட்டதுதான் உமாபதி சிவத்தினுடைய திருவருள். அதுதான் அடிப்படை. அடிப்படையை வைத்துக் கொண்டு சொல்றார், கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்மை இயக்குகிறார், கடவுளால் தான் முக்தி அடைய முடியும். அவ்வளவுதான் மூனே வரி. இதை சொல்லுவதுதான் சித்தாந்த தத்துவத்தினுடைய அடிப்படை கருத்து. அதை சுட்டி காட்டுவதுதான் இந்த திருவருள் பயன் என்பது. அகலத்தர் எப்படி ஞானம் கிடைக்கும்? ஆன்மாக்களுடைய எண்ணிக்கை சொல்ல முடியாது, ஆன்மாக்களுடைய வகை சொல்லலாம். ஆன்மாக்கள் 1000 கோடி, 2000 கோடி என்று எண்ணிக்கை சொல்ல முடியாது. ஆனால் ஆன்மாவினுடைய வகை விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்ற வகைப்படுத்தலாம். எண்ணிக்கை சொல்ல முடியாது, சித்தாந்தாலும் சொல்லுது. ஆன்மாக்கள் எத்தனை? ஒருத்தர் கேட்டார், உயிர்னு சொல்லலாமா ஆன்மாவும் சொல்லலாம்? நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லுவேன், இது எல்லாருக்கும் சந்தேகம் தான். உயிர்ல இருக்கிற போது ஆன்மா, உடம்புல இருக்கிற போது ஆன்மாவுக்கு உயிர்னு பேர், உடம்பு இல்லாம இருக்கிறதுக்கு ஆன்மா. இப்ப உயிர் இருக்குன்னு சொல்ல ஆன்மா இருக்குன்னு சொல்றது இல்ல. இந்த உடம்புல ஆன்மா இருந்தா அதற்கு உயிர்ல இருக்கு, உடம்புல இருக்கிற ஆன்மாவுக்கு உயிர்னு பேர். இந்த உடம்பு இருக்காம இந்த ஆன்மா சுத்தி தெரியல கொஞ்ச நேரம், அது கேவலம்னு ஒண்ணு பேரா இல்லையா? ஏன்னா அது நீங்க இனிமே தத்துவங்களை படிப்பீங்க. கேவலம்னு அதுக்கு பேர், உடம்போடு இல்லாது ஆன்மா ஆணவத்தோடு. நான் ஒண்ணு சொல்லும்ல, ஒண்ணு விளையாட்டா சொல்றேன், புரிஞ்சுங்க. இப்ப உடம்பு புத்தப்பன் சேர்ந்தார், இறைவனடி சேர்ந்தார், செத்தான்னு நான் சொல்லல, நான் இறைவனடி சேர்ந்தான்னு சொல்லுவேன். என் பையன்கிட்டையும் அப்படித்தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். சில பேர் சிவோதி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறீங்களா? அவர் சிவோதி அடைந்து இவன் வருத்தப்படுறான், ஏன்னா ஏன்டா வருத்தப்படுறான், இங்க கெடுத்த பார்த்தா அங்கேயும் கெடுத்துருவாருங்கிறான். திருவடியை அடைந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். திருவடி அடைந்த இங்க போன உயிர் எங்க போகுது? உடனே போய் அடுத்து நம்ம மக பிரசவம் ஆயிருக்கான்னு உடனே நம்ம போய் தாத்தா பிறந்துருவனா? பிறந்தான்னு சொல்லுவாங்கள பேர். நான் விளையாட சொல்லுவேன், ஒருத்தி பெத்திருந்தா சொன்னேன் நினைக்கிறேன், செத்து ஒருத்த பெத்து போட்டிருந்தா பொம்பளை பிள்ளை, அவளே பொம்பளை பிள்ளையா பெத்துட்டோம்னு வருத்தப்பட்டு இருந்தா, அடுத்தவட்டு அம்மா பாட்டி போனா, அடியே பொம்பளை பிள்ளையா பெத்திருக்க, ஆமா அப்படியே மாமியார உரிச்சு வச்சிருக்கேன்னா. அவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்ததே ரொம்ப சங்கடம். இப்ப மாமியாரே வந்து பாருந்தா, அந்த பொண்ணை பாக்குற போதெல்லாம் மாமியாராகி வெறுப்பு வந்துடும். வருமா வர, ஏன் சும்மா தானே வரணும்? ஏன்னா ஒருத்த செத்தா உடனே இங்க வந்துடுவாள்? அதெல்லாம் கிடையாது. நம்முடைய உடம்பில் இருந்து உயிர் பிரிந்தால், எப்படி ஒரு பலூனிலே இருக்கக்கூடிய காற்று உடைந்தால் காற்று அணுக்களோடு காற்று சேருதா இல்லையா? பலூன்ல இருக்க காற்று எங்க போய் சேரும்? காற்று அணுக்களை போய் சேரும். அதுபோல இந்த உடம்புல இருக்கிற உயிர் போனால் உயிர் அணுக்களோடு போய் சேரும். உயிர் அணுக்களோடு, உயிர் அணுக்கள் இந்த உலகத்தில் இறைவனுடைய அணுக்களோடு சேர்ந்து வியாப்பியாக சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த உயிர் அணுக்களும் நீ புண்ணியம் பண்ணா, அந்த புண்ணியம் பண்ண அணுக்கள் எங்க இருக்குன்னு பூஞ்சோலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் சுற்றி கொண்டு இருக்கிற அணுக்களோட போய் சேரும். அதான் சொர்க்கம். நீ பாவம் பண்ணினா சாக்கடையும் நம்முடைய கழுவி நீரை கொட்டுற இடம் இருக்கு, அதுல இருக்க ஒரே நாத்தமா நாருது பாருங்க. சில சாராய கடை தொழிற்சாலை வழியா போனா ஒரே நாத்தமா நாருதா இல்லையா, அங்க போய் சேரும், அதான் நரகம். சரி, அணுக்கள் எங்கெங்க, இப்ப காற்றணுக்கள் காற்றணுக்களோட சேருதா இல்லையா? அப்ப நம்முடைய சைவ சித்தாந்தத்துல ஒரு உடம்பிலிருந்து பிரிந்த உயிர் அந்த பிராப்த நிலையில் எதை அனுபவித்தாரோ அதற்கேற்ற சொர்க்க நரகத்தை அடைந்து அதன் பிறகு இறைவன் எந்த உடம்புக்குள் அனுப்ப வேண்டுமோ அதற்குள் அனுப்புவான். இதுதான் சைவ சித்தாந்தம். உடனே போய் இன்னொரு உடம்பு போய் சேராது, இறைவன் முன்வினை பயனுக்கேற்ப உடம்பை தயார்படுத்தி இந்த உயிரை விடுவான். அதுவரை என்னன்னா சொர்க்கம் நரகத்துக்குள்ள போய் இருக்கும். போட்டி பகுதி அழகாக விளக்கமாக சொல்கிறது அதை. அதுல சொர்க்க நரகம்னா என்ன, வேற ஒண்ணும் இல்ல, நரகத்தை நமக்கு தெரியுமா? பையனை கேட்டேன், நரகம் ஏண்டா பாவம் பண்ணவெல்லாம் எங்கடா போவானா, நரகத்துக்கு போவான், நீ எங்கடா போவானா, நீங்க எங்க சார் போவானா, நான் உனக்கு பாடம் சொன்னதா நரகத்துக்கு தான் போவேன்னு அவன் சொன்னான். அப்ப நான் உங்களோட வந்துறேன் சார்னா, ஏண்டா என்னோட வர, நீங்க நரகத்துல போனா உங்களை எப்படி எண்ணெயில போட்டு ஆட்டுறாங்கன்னு நாங்க போய் பார்க்க வருவேன் சார், வாங்க வருவேங்கிறான். அப்ப சொர்க்கம் நரகம் என்ற இடத்துக்கு நம்முடைய ஆவியாக இருக்கிற உயிர் போய் சேரும், அந்த அணுக்களோடு போய் சேரும், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதனால இறைவன் விஞ்ஞான கலராக இருக்கிற ஆணவமலம் மட்டும் இருக்கிற ஆன்மாவுக்கு அகலர்த்து, அகலர் அப்படின்னா விஞ்ஞான கலர் அர்த்தம், அந்த விஞ்ஞானகலத்துக்கு உள்ளே இருந்து இறைவன் அருள் தருவான். அடுத்தது என்ன, அருளை தரும், அருளை ஆக்கும் வினை நீக்கும். அப்புறம் பிரளயாகலர்க்கு ஆக்கும் வினை நீக்கும். வெளிப்படையாக நின்று இறைவன் 63 நாயன்மார்களுக்கு எப்படி காட்சி இருந்தார், விடையில் அம்மையும் அப்பனுமாக காட்சி இருந்தாரா இல்லையா, அதனாலதான் பிரளயாகலர் என்று அவரை சொல்லுவோம். பிரளயாகலருக்கு எப்படி அருள் தருவான், இறைவன் தன்னுடைய வடிவத்தோடு வந்து காட்சி தந்து அருள் தருவான். சகரருக்கு எப்படின்னா ஆச்சாரியனாக வந்து அருள் தருவான். விஞ்ஞானகலருக்கு உள்ளத்துக்குள்ளே இருந்து அருள் தருவான், அவர்தான் ஜீவன் முத்தர்கள். பிரளயாகலராக இருக்கிற அடியவர்களுக்கு தன்னுடைய சிவ வடிவத்தில் வந்து காட்சி தந்து அருள் தருவான். சகரருக்கு எப்படி அருள் தருவார் என்றால், நமக்கு இப்பொழுது ஆச்சாரியராக இருந்து அருள் தருகிறார்களே அதுபோல அருள் தருவார். பாட்டி தான், அகலத்தற்கு தரும் அருளை, உள்ளத்துள் இருந்து அருளை தரும், ஆக்கும் வினை நீக்கும், வினையை நீக்கி தன்னை வடிவத்தை காக்கிக் கொண்டு வினையை நீக்கும், சகலருக்கு வந்து அருளும் தான். சகலராக இருக்கிற நமக்கு இறைவன் வந்து அருளுவான். இது நாம் திரும்ப திரும்ப படிக்க போறோம். மெய்கண்டார் மிக அற்புதமாக சொல்வார். எனவே அதை தெரிஞ்சுக்கொண்டு விஞ்ஞானருக்கு உள்ள அறிவுக்கு அறிவாக இருந்து அருள் தருவான், பிரளயாகலருக்கு வடிவத்தில் அருள் தருவான், சகலருக்கு ஆச்சாரியனாய் அருள் தருவான். அடுத்த பாடல், ஆறறிவார் எல்லாம் அகந்த நெறியிலும் பேரறிவன் வாராது. அவனே வந்து தம்முடைய தன்னுடைய நிலையை காட்டி அருள் தரலினா யாரு தருவா? இறைவன் தான் வரணும், இறைவன் தான் ஆச்சாரியனா வரணும், அவன் வந்துதான் நமக்கு அருள் தருவான். மற்றவர்கள் ஆச்சாரிய வடிவம் தேங்கி ஒன்னும் செய்ய முடியாது. ஆர் அறிவார் எல்லாம் அகந்த நெறி அருளும், எல்லாவற்றையும் அகந்த நெறி என்றால் நம்முடைய சகலம் கேவலம் இவற்றில் செய்யப்பட்ட அனைத்து வாழ்வியல் நெறிகளையும் அகற்றி ஞானத்தை தருபவன் இறைவன். அவருக்கு என்ன பொருள் சொல்றார், எல்லாம் அகன்ற நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மலங்கள் வினைகள் மாயை எல்லாம் அகன்ற, மாயை அகல வேண்டும், வினை அகல வேண்டும், அதோடு நம்மிடத்தில் இருக்கிற ஆணவம் அடங்க வேண்டும். இப்படி எல்லாம் நீங்கி அகன்ற நெறியருளும் ஞானத்தை தருகின்ற பேரறிவாளன் ஆச்சாரிய வடிவன் வாராதபின் அவனே இறைவனே ஆச்சாரிய வடிவத்தில் வந்து நமக்கு அருளவில்லை என்றால் யார் அருளுவார்கள், யார் ஞானத்தை தர முடியும்? நம் உள்ளத்தில் இருக்கிற குற்றம் அவனால் நமக்கு தரப்பெற்று நம்மை ஆக்கி படைத்திருக்கிற ஒன்று. அப்படியானால் அவன்தானே வந்து நிற்க வேண்டும். மின்சாரம் பழுது போட்டு போச்சுன்னா மின்சாரம் தெரிஞ்சவனத்தான் எலக்ட்ரீஷியன் தான் கூட்டு வரணும், நம்ம ஏதாவது பண்ணி உள்ளதும் போயிடப்படாது. நாம சின்னத்தை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏதாவது மாத்தி சொல்லி டம்முன்னு போய் பிரிச்சு போச்சா வீட்டுக்காரி திட்டு வந்துட்டு திட்டுவா. இதுக்குத்தான் சும்மா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருங்கன்னு சொன்னீங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் பிரிச்சு போச்சா, இது எனக்கு வேணும் என்ன வேணுமோ, அது உண்மைதானே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி செய்யும். என்ன ஒரு சாதாரண பீஸ் போட முடியாதா, நான் பாரு பாரு பீஸ், அது பீஸாவே போயிடும். அப்ப யார் எலக்ட்ரிஷனோ எலக்ட்ரிஷனை கொண்டுதானே சார் பார்க்கணும். அதான் சொல்றார், ஆர் அறிவார் எல்லாம் அகந்த நெறியருளும் பேரழிவான் வாராதபி. பேரறிவாளனாக இருக்கிற ஞானாசிரியன் தான் இறைவன், பேரறிவாளன் தானே இறைவன். அந்த இறைவன் தான் இப்பொழுது ஆச்சாரியனாக வந்திருக்கிறான். ஆச்சாரியனாக வந்து அவன் நம்முடைய மலங்களை நீக்கவில்லை என்றால் யார் நீக்குவார்? நிறைவான பாடல், ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் நற்கல் அனற்பானு ஒழியப்படி. சிக்கி முக்கிய கல்லுன்னு அந்த காலத்துல ஒரு கல் இருந்து அது படிய கல்லுன்னு சொல்லுவாங்க. அதை தேய்ச்சா உங்களுக்கு நெருப்பு வரும். சூரியன்ல கடந்தாத்தான் அந்த நெருப்பு, அந்த கல்ல தேய்ச்சா வரும். சூரியன் இல்லாத தண்ணிக்குள்ள இருக்கிற கல்ல தேய்ச்சா வராது. சப்போஸ் சூரியன் படமே, சூரியனுடைய நிழலே படாத ஒரு கல்லுல தீ வந்தா ஆச்சாரியம் இல்லாம உனக்கு ஞானம் கிடைக்கும்னு ஒத்துக்கிறேன். இதான் அந்த பாட்டு. இறைவனுடைய ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் இறை ஆச்சாரியனாலே தான் அதை தர முடியும். இல்ல ஆச்சாரியன் தேவையில்லை, நானே ஞானத்தை பெறுவேன், எல்லாம் தெரிந்து கொள்வேன். எத்தனை புஸ்தகம் இருக்கு, எவ்வளவு கம்ப்யூட்டர் இருக்கு, எவ்வளவு இமெயில் இருக்கு, எவ்வளவு பேஸ்புக் இருக்கு, எதை தட்டினாலும் உடனே வருதா இல்லையா? பேஸ்புக்ல இப்ப எல்லாத்தையும் போடுறேன், பேஸ்புக்ல அவ்வளவு போடுவான். ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் என்றால் ஞானம் ஆச்சாரியன் இல்லாமல் கிடைத்திடும். நான் சொல்றேன், ஏன்னா சாம்பார் வைக்கணும் சொன்னா கடுகு இருந்தாலும் கடுகு போட்டாத்தானே அதுக்கு ஒரு காரம். கடுகு இல்லாம சமைக்கலாம் சொன்னா சாப்பிட்டு பார்த்து ருசிச்சு சாப்பிடும், சாப்பிட கூட ருசி வேணும் சார். ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும் என்றால் ஞானம் இறைவனால் அனுப்பப்பட்ட ஆச்சாரியன், இவன் என்றால் ஆச்சாரியன், நன்னியிடும் கிடைக்கும் என்றால் நல் கணல், நல்ல கணல், நல் கல், கல் என்று சிக்கி முக்கி கல், அதிலே அனல் தோன்றும் வானும் ஒழிய சூரியன் இல்லாமலே கல்லில் அனல் தோன்றும் என்றால் இங்கு ஆச்சாரியன் இல்லாமல் நீ அருளை பெறலாம். ஆக அதுவும் நடக்காது, இதுவும் நடக்காது. அதனால ஆச்சாரியராக இருக்கிற, ஞானாசிரியராக இருக்கிற பெருமக்கள் சந்திருக்கிற சிவஞான போதம், சித்தியார், உமாவதி சிவந்த அஷ்ட நூல்கள் இவற்றையெல்லாம் படிக்க படிக்கத்தான், ஆச்சாரிய உபதேசம் கேட்க கேட்கத்தான், இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த ஆசிரியருடைய உரைகளை கேட்க கேட்கத்தான் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்கள் நீங்கும் என்று சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.